குகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் திரு ராஸ் சுந்தர் அவர்கள் புத்துயிர் பெறும் நாட்டு ரக காய்கறி விதைகள் பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் அதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
வணக்கம். என்னோட பேர் சுந்தர். நான் வந்து நேட்டிவ் பாண்டிச்சேரி. நான் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளா மரபு விதை தேடல பயணத்துல இருக்கேன். குறிப்பா வந்து நம்மளோட காய்கறி கிழங்கு வகைகளை தேடுதல் பண்ணி அதை வந்து மீட்டு எடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 1000 வகையான பாரம்பரிய காய்கறி கிழங்கு ரகங்கள் பாத்தீங்கன்னா மீட்டு எடுத்து அதை மக்கள் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியா.
இப்ப நீங்க இந்த துறையை தேர்வு செய்யறதுக்கு என்ன சார் காரணம்?
குறிப்பா ஏன் நம்ம இது நான் படிச்சது பாத்தீங்கன்னா பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். நான் வந்து ஒரு மீடியா சார்ந்து வேலை செய்யறது என்னோட விருப்பமா இருந்துச்சு. ஆனா நான் ஏன் இதுக்குள்ள வர அப்படின்னா நம்மாழ்வார் அப்படின்ற ஒருத்தர் தான் இதுக்கு வந்து ஒரு ஆணிவேரா இருக்காரு. அவருடைய காணொலிகள் நான் நம்மாழ்வாரை பார்த்தது கிடையாது. அவர் சில காணொலிகள் வந்து இணையத்துல வந்து பார்க்க முடிச்சு அவரோட பாரம்பரிய விதைகள் பாரம்பரிய விவசாயம் இயற்கை விவசாயம் சொல்லிட்டு அவரோட தகவல்கள் ரொம்ப தச்சார்பு நோக்கி இருக்கிற விதத்துல இருந்தது. அப்ப அதுதான் எனக்கு வந்து நம்ம வாழ்க்கைன்றது எதை நோக்கி பயணிக்கணும், இந்த பிரபஞ்சத்தோட இயல்புல இருந்து மக்கள் வேறு திசையில பயணிக்கிறாங்க, அப்ப எதிர்காலத்துக்கு தேவையான சிந்தனை என்ன, நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இப்ப இங்க எல்லாரும் நோயினாலும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க, இதுக்கு தீர்வாக நம்ம நோக்கி நகராம இதுக்கு எதிர் திசையில நம்ம பயணிக்கிறோம், நம்மளோட வாழ்க்கைன்றது எதிர் திசையில இருக்கு, அப்ப இதை மாத்தணும்னா விவசாயத்தை தாண்டி நம்ம ஒரு தற்சார்பா வாழ்றதுக்கு என்ன பழகணும், ரசாயன இல்லாத விவசாயம் மரபு விதைகள் இதை நோக்கி வந்து என்னோட பார்வை நகர்த்துறது அவரோட அந்த காணொலிகளை தான் இருக்கு. அது மூலியமா தான் நான் இந்த விதை தேடுதல்களோ இல்ல இயற்கை விவசாயத்தை சார்ந்தோ பயணம் பண்றதுக்கு காரணம்.
இப்ப இந்த விதை சேகரிப்பு அப்படிங்கிற வகையில என்னென்ன மாதிரியான விதைகளை நீங்க சேகரிக்கிறீங்க சார்?
குறிப்பா காய்கறிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம பூர்வீக காய்கறின்னு சொல்லும் போது இப்ப நம்ம கத்திரிக்காய் சொல்லுவோம். கத்திரிக்காய் வந்து இந்தியாவிலேயே தோன்றி இந்தியாவிலேயே புழக்கத்துல இருக்கு. இப்ப ஒரு சிலது நம்ம வந்து இப்ப மிளகாவும் நம்ம பயன்படுத்துறோம், தக்காளி எல்லாம் பயன்படுத்துறோம். ஆனா தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட பூர்வீகமானு கேட்டீங்கன்னா பூர்வீகம் கிடையாது. ஆனா இங்க மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சு பல நூற்றாண்டுகளா இங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து அதோட நம்ம பாரம்பரியமா சேர்ந்து போச்சு நம்ம உணவோட. இப்ப அதை பிரிக்க முடியாது. நீங்க தக்காளி இல்லாம நம்ம வந்து உணவு சமைக்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி. அப்ப தக்காளியில இருக்கக்கூடிய கீரிய ரகங்கள் இல்லாம காலங்காலமா இங்க பயிரிட்ட ரகங்களே இப்ப இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி இப்ப கத்திரிக்காய் எடுத்துட்டீங்கன்னா 600 வகையான கத்திரிக்காய் தமிழ்ல இருந்துன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 600 எங்க போச்சுன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான கத்திரிக்காய் தான் தமிழ் ஃபுல்லாவே மக்கள் உணவுல சேர்த்துட்டு இருக்காங்க. மத்தது எல்லாமே புழக்கத்தை விட்டு ரொம்ப வெகுவா குறைஞ்சு போச்சு. அதை சரியா அடையாளப்படுத்தி அதை மீட்டு எடுத்து வைக்க வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கோம். நான் வந்து என்னோட பயணத்துல கிட்டத்தட்ட ஒரு 80 வகையான கத்திரிக்காய் ரகங்களை மீட்டு எடுத்திருக்கோம். அது நம்ம இருக்கு. அதே மாதிரி தக்காளியில பாத்தீங்கன்னா 100 வகையான தக்காளி நம்ம கிட்ட வச்சிருக்கோம். சொரக்காயில 60 வகையான சொரக்காய் இருக்குது. பீர்க்கங்காயில ஒரு 20 வகையான பீர்க்கங்காய் வச்சிருக்கோம். அது மாதிரி மிளகாய் ரகங்கள 40 வகையான மிளகாய் இருக்குது. எல்லாத்திலுமே கொடிக்காயிருந்து செடிக்காயிருந்து கிழங்குகள் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம கைவிட்டதுல நம்ம முன்னோர்கள் கிழங்கு ரகங்கள் தான் அதிகமா சொல்லலாம். இன்னைக்கு நம்ம சாப்பிட கிழங்குன்னு கேட்டீங்கன்னா உருளைக்கிழங்குன்னு சொல்றோம். உருளைக்கிழங்கு வந்து சமையல் விலையே விளையாது. நம்மளோட சமவெளிக்கான உருளைக்கிழங்கு கொடி உருளைன்னு சொல்லுவோம், கொடியிலே காய்க்கும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அந்த ரகங்கள்லாம் நம்ம விட்டுட்டோம். இப்போ அதெல்லாம் மீட்டு எடுத்திருக்கோம். அது இல்லாம கிட்டத்தட்ட 100 வகையான கிழங்கு கிட்ட நம்மகிட்ட இருக்கு. நம்ம சேப்பன் கிழங்குல இருந்து கருண கிழங்குல இருந்து வெட்டில வெள்ளி கிழங்கு சொல்லுவோம். ஒரு கிழங்கு பாத்தீங்கன்னா தோணும் 50 கிலோ 60 கிலோ கிழங்கு வரும். ஒரு 3 மாசம் நீங்க வச்சு சாப்பிட முடியும். இந்த மாதிரி அரிய பொக்கேஷங்களா நம்ம கைவிட்டுட்டோம். இதெல்லாம் தான் நம்ம மீட்டு எடுத்து அதோட பாரம்பரியத்தை நம்ம மக்களுக்கு வந்து விழிப்புணர்வாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்காவது இலவசமா விதைகள் பகிர்ந்துட்டு இருக்கோம். நம்ம
நீங்க தேர்வு செய்யக்கூடிய விதைகள்ல என்னென்ன மாதிரியான விதைகள் நாட்டு விதைகளா இருக்கு சார்?
எல்லாமே நம்ம தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே நாட்டு உள்நாட்டு விதைகள். உள்நாட்டு விதைகள் மரபு விதைகள் இங்க புழக்கத்துல இருந்தது மட்டும் நம்ம எதுவுமே வெளியிருந்து எங்கேயுமே கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கத்திரிக்காய்னு சொல்றோம். ஒவ்வொரு வட்டாரத்துக்கு ஒரு கத்திரிக்காய். நான் கடற்கரை ஓரமா இருக்கேன்னா எனக்கு உப்பு தண்ணியா இருக்குதா, என் உப்பு தண்ணியில வளர்ற ஒரு கத்திரிக்காய் இருக்குது. நான் வந்து மலையில் இருக்கேன், உச்சி மலை உச்சியில இருக்கேன், எனக்கு வந்து எனக்கு மழை அமைப்பு வேறையா இருக்கு, எனக்கு ஏத்த ஒரு கத்திரிக்காய் ரகம் இருக்கு. நான் சமவெளியில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு எனக்கே வந்து நீர்பிடிப்பு பகுதியா இருந்தா ஒரு கத்திரிக்காய் இருக்கு. இல்லாத மாணவர் நிலமா இருந்தா அதுக்கு ஒரு கத்திரிக்காய் இருக்கு. இப்ப இந்த மாதிரி நில அமைப்புக்கு ஏத்த மாதிரியான ரகங்கள் தானே தவிர ஒரே மாதிரி எதுவுமே கிடையாது. இப்ப கத்திரிக்காய்ன்றது பொதுவா தான் சொல்லுவோம். ஆனா ஒரு நாட்டு கத்திரிக்காய் எல்லா இடத்துலயும் வளர்த்த முடியுமா அப்படின்னா அதுவே வந்து கிடையாது. நாட்டு ரகம்ன்றது என்னன்னா உள்ளூர் விதைகள்னு அதை சொல்லவே முடியாது. அதுக்கு நாட்டு ரகம்ன்றது கூட பொது வார்த்தை தான். நம்ம வட்டார விதை இல்ல உள்ளூர் விதைன்னா சொல்ல முடியாது. அப்ப என்ன சுத்தி இருக்கிற ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அந்த கத்திரிக்காவோ அந்த வெண்டைக்காவோ வளரும். அதை தாண்டி நீங்க வேற இடத்துக்கு அதை எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த நாட்டு ரகங்கள் வளரும். ஏன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மண்ணு அந்த சூழ்நிலை காத்து இதை மையப்படுத்தி வெப்பநிலை இதை மையப்படுத்தி தான் அந்த நாட்டு ரகங்கள் வந்து தகவல் அமைப்புக்குது. ஒரு ரகம்ன்றது இயல்பா வந்து காலப்போக்குல தான் அமையும். இங்க ஒரு இப்ப கத்திரிக்காய் வச்சிருக்கோம், இங்க 100 வருஷம் சென்னா அந்த கத்திரிக்காய் அதே மாதிரியா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. அன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கத்திரிக்காய் ரகங்கள் தாவரங்கள் எல்லாமே தகவல் அமைப்பு மாத்திக்கிட்டே இருக்கும். இப்ப அப்படி மாறி மாறி வந்ததுதான் அந்த 600 வகையான கத்திரிக்காவும் பாத்தீங்கன்னா. இப்ப 600 வகை கத்திரிக்காய்ன்றது 600 வகையான நில அமைப்பு கூட குறியீடா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு ரகமான வீரிய ரக விவசாயத்தை நம்ம பயன்படுத்த கொண்டு வரும்போது என்னன்னா அங்க ரசாயனன்றது உள்ள வந்துருது. அப்ப நம்ம கிட்ட வந்து அந்த ரசாயனத்தை வெளியெடுக்கணும் அப்படின்னா நாட்டு ரகங்கள் தான், குறிப்பா நம்ம நாட்டுரங்கள் தவிர்த்து எதையுமே தேடுறது கிடையாது. இங்க நம்ம போய் விசாரிக்கும் போதே ஒருத்தர் கேட்டோம்னா இது எத்தனை வருஷமா அங்க வச்சிருக்கீங்க சொல்லுவாங்க, நான் 50 வருஷமா வச்சிருக்கோம், இல்ல 2 தலைமுறையா வச்சிருக்கோம், 3 தலைமுறையா அங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல. இப்ப அந்த மாதிரி விதைகளை தான் நாங்க மீட்டெடுக்கிறோம், அந்த ரகத்தை வெளியே கொண்டு வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரகங்கள்ல ஏன் வந்து நம்ம தேடணும் அவசியம்னு பாத்தீங்கன்னா அந்த ரகத்துக்கு வளர்க்கறதுக்கு எந்த விதமான இடுபொருளோ இல்ல எந்த ஒரு ரசாயனமோ எதுவுமே தேவையே கிடையாது. நீங்க அந்த மண்ணில் அப்படி தூவி விட்டீங்கன்னா அந்த விதை வந்து முளைச்சி ஒரு பெரிய வந்து செடியா வளர்ந்து நம்ம காய்கள் கொடுத்துரும். அப்ப இப்படி இருக்கிற ஒரு ரகத்தை நம்ம காப்பாத்த தவறிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு விதை வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதார நிலைக்கு போயிட்டே இருக்கு, விவசாயிகளால வாங்கவே முடியாது விதையை. ஏன்னா இப்போ ஒரு முதலாம் பாத்தீங்கன்னா விவசாயிங்க ஒரு கத்திரிக்காய் இருந்தா புரிஞ்சு அவங்களே விதை எடுத்து வச்சுப்பாங்க. இன்னைக்கு நீங்க போய் கத்திரிக்காய் விதை நாற்று வாங்கினா 2 ரூபாய் கிட்ட ஒரு நாட்டு ஆயிடுச்சு. அப்ப அந்த விலைன்றது அவங்க வந்து ஒரு ஏக்கர் நடணும்னா 10,000-20,000 செலவு பண்ண வேண்டியதா இருக்கு விதைக்கு மட்டும். இப்ப ஏன் இந்த செலவு விவசாயிகள் பண்ணும் இதுவும் பாத்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது, அந்த விலைன்றது குடுதியாயிட்டா இருக்கும். இந்த வருஷம் 20 ரூபானா அந்த வருஷம் 10 வருஷம் 40 வருஷம் 50 ரூபா அப்படின்னு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப விவசாயிகள் அந்த விதை கையில் இல்லாததுனால அடிமையா மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப விதைன்றது ஒரு பெரிய இறையாண்மை, அந்த இறையாண்மை நம்ம கையில புடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படி இல்லைன்னா பெரிய கஷ்டம் இருக்கு.
குழுவா செயல்படும் பொழுது என்ன மாதிரியான வாடிக்கையாளர்களை நீங்க அணுக முடியுது?
என்னோட ஆரம்ப கால பயணங்கள் பாத்தீங்கன்னா 2017 இருந்து இந்த பயணத்துல இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு கூட்டத்தை பயணிக்கிறோம், நாங்க தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு உருவாக்கியிருக்கோம். நான் பயணம் பண்ணிருக்கேன், நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள்ல ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் கிட்ட பயணம் பண்ணிருக்கேன். எல்லா மலைக்காடுகளுக்கு, கடலோர பகுதிகளுக்கு, சமவெளிக்கு, எல்லா பகுதிக்கும் நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். நிறைய வகையான மக்களை சஞ்சரிச்சிருக்கோம், அவங்களோட உணவு கலாச்சாரங்களை பத்தி நம்ம விசாரிச்சிருக்கோம், அதை வந்து ஆகப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ இப்படி பண்ணும்போது நிறைய நண்பர்கள் என்ன மாதிரியான ஒத்த சிந்தனை இருப்பாங்க, அவங்க எல்லாரும் நம்ம ஒரு குழுவாக இணைச்சு இதை மீட்டிருக்கணும். ஒவ்வொரு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு மாவட்டம் வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், எல்லா பகுதிகளும் இருக்காங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க கூட விதை சார்ந்த ஆர்வத்தில் இருக்கக்கூடிய விதை மீட்டெடுக்கணும் என்ன இருக்கிற எல்லாரும் நம்ம என்ன பண்ணா ஒரு குழுவா இணைக்கிறோம். அங்கதான் வந்து தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்புனு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா விதை சார்ந்த வேலைகளை ஒரு குழுவா முன்னெடுக்கிறோம். விதை திருவிழாக்கள் நடத்துறோம், விதை பகிர்ந்து நிகழ்வு, ஒவ்வொரு ஆடி மாசமும் பாத்தீங்கன்னா நம்ம ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த பழமொழிக்கு ஏற்ப நம்ம அந்த ஆடி மாதத்துல மரபு விதை பகிர்வு கூடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நடத்துறோம். போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 17 மாவட்டங்கள்ல அந்த நிகழ்ச்சி நடத்த முடிச்சுங்களால ஒவ்வொரு மாவட்டத்திலயும் குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 பேர் அதை கலந்துப்பாங்க. அவங்களுக்கு தேவையான விதைகள் அவங்களுக்கு 40-50 வகையான விதைகள் இலவசமா கொடுப்போம். அவங்க கிட்ட வந்து விதையா திருப்பி கொடுங்க, நீங்க இந்த வருஷம் வாங்கிட்டு போறீங்க, 10 விதை வாங்கிட்டு போறீங்க, மறுபடியும் 20 விதை திருப்பி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம தனி நபரா செய்யும் போது இது பெரிய வீரியமா நடக்குமா அந்த வேலைகள். இப்ப நான் வந்து விதை உற்பத்தி பண்றேன், நான் இலவசமா கொடுக்குறது என்னோட முடிஞ்சு போயிடும், இல்ல நான் விற்பனை பண்றேன்னா என்கிட்ட காசு வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கு இருக்க தொடர்பு அதோட முடிஞ்சு போயிடும். நான் என்ன பண்றேன், விலை கொடுக்காம நான் ஒரு சின்ன ஒரு நிபந்தனையோட சொல்றேன், நீ வந்து விதையா வாங்கிட்டு போறீங்க, விதையா திருப்பி கொடுங்க. அப்ப ஒரு கை மாத்திர பண்ண மாட்டேன்னு சொல்றோம். நம்ம முன்னோர்கள் எதை கையாண்டாங்கன்னா ஒரு பொருளுக்கு ஒரு பொருளை மாத்திக்கிறது இல்ல ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் கொடுக்குறது இப்படி வச்சிருந்தாங்க. இந்த விஷயத்த நம்ம அவங்க கிட்ட விதைக்கும் போது என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு நண்பு கடன் மாதிரி ஆயிடுது. அப்ப அவங்க வந்து நம்ம ஒட்டு நம்பிக்கையா ஒரு விதை கொடுத்துருக்காங்க, திருப்பி விதை கொடுக்கணும்னு ஒரு ஆர்வத்தோட மறுபடியும் வந்து விதை கொடுக்குறாங்க. 100 பேர் வாங்கினா ஒரு 50 பேரா திருப்பி கொடுத்துறாங்க. அப்ப ஒரு சமூகமா இணைஞ்சு இந்த விதைகளை கொண்டு போறதுக்கு ஒரு இயக்கமா இதை முன்னெடுக்கிறோம். அதுதான் தமிழ்நாடு விவசாய ஏற்பாடு கூட்டமைப்புன்றது. இதோட முயற்சியில நம்ம வருஷம் திருவிழாவில் நடத்துறோம். இப்ப பிப்ரவரி 18 கூட பாத்தீங்கன்னா நம்ம வேலூர்ல ஒரு மாபெரும் திருவிழா நடத்துறோம். கிட்டத்தட்ட 1000 வகையான காய்கறிகள் நேரடியா மக்களுக்கு காட்சிப்படுத்துறோம். நான் சொன்ன எல்லா கத்திரிக்காரங்கள் சுரக்காரங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வெறுமனே பேராவோ ஒரு புகைப்படமாவோ இல்லாம நேரடியா அவங்க கண்ணுல பாக்குற மாதிரி இப்படி ஒரு இது இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி. போன வருஷம் ஒரு 500 ரகங்கள் நடத்தி வச்சிருந்தோம், இந்த வருஷம் 1000 ரகங்கள் நம்ம பண்றோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு கிடைக்குது. இவங்க ஆர்வத்தில் இப்ப வராங்க அப்படின்னா போன வருஷம் ஒரு 10,000 மக்கள் கலந்துகிட்டாங்க, இந்த வருஷம் நாங்க ஒரு 20,000 மக்கள் எதிர்பார்க்கிறோம். இப்ப வர மக்கள்ல பாதிக்கு பாதி பேர் அந்த விதைகளை வாங்கிட்டு போறாங்க, அதை வாங்கிட்டு போகும் தோட்டத்தில் வளர்க்குறாங்க, அதை சாப்பிட்டு பாக்குறாங்க. நம்ம மரபின் சுவையை வந்து சுவைக்கும் போது அவங்க வந்து இதுக்குள்ள நகர்ந்து வர்றது ஒரு மாற்றத்துக்கான வேலையை முன்னெடுக்க வாய்ப்பா இருக்கு. அப்ப இந்த குழு முயற்சின்றது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் சமூகத்துல.
இப்ப நீங்க விதைகளை இலவசமா கொடுக்குறீங்க, அதுக்கு என்ன சார் காரணம்?
அதுதான் நம்ம சொன்ன மாதிரி தான், விதைகள் இப்ப நான் ஒரு வாடிக்கையாளரா இப்ப நீங்க என்கிட்ட வரீங்க விதை கேட்கறீங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு 10 ரூபாய் கொடுங்க இல்ல ஒரு 50 ரூபாய் கொடுங்க 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னா நீங்க ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்கும் போது என்ன தன்மை இருக்கும்? நீங்க போய் ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஏதோ ஒன்று வாங்குறீங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, காசு கொடுக்குறீங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற தொடர்புன்றது அங்கேயே முடிஞ்சிடும். அந்த காசு கொடுத்துட்டு நீங்க அந்த கை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க யாரோ அவர் யாரோ அப்படின்ற தன்மைக்கு போயிடுவீங்க. ஆனா நான் காசு கொடுக்காம உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா நீங்க வந்து இப்ப என்கிட்ட வாங்கிட்டு போறீங்க, கடலை வாங்கிட்டு போறீங்க, நீங்க கடலையா தான் திருப்பி கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த கடலை எடுத்துட்டு போய் நீங்க விதைப்பீங்க, விதைச்சு வந்து அதுல இருந்து மறுபடியும் காய் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுப்பீங்க. அங்க ஒரு நம்பிக்கை அடி உருவாகுது சமூகத்துல. இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு பெரிய நோயினால எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி சமூகமா வாழ தனித்து வாழ்றாங்க இல்லையா, இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப இதை நீங்க முறியடிக்கணும்னா அவங்க சமூகமா செயல்றதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது? அப்ப இப்படிதான் நம்ம இணைக்க முடியும். இன்னைக்கு வர என்கிட்ட ஒரு 10,000 பேர் வாங்கிறேன். அந்த 10,000 பேர் எனக்கு இங்கே நண்பர்கள். அவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் என்னோட நண்பர்களா பயணிக்கிறாங்க. இப்போ பெரிய சமூக இணைப்புக்கு இந்த கை மாத்துதல், அதாவது பண்ட மாற்றல் கை மாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன்னெடுப்பு ஒரு பெரிய இயல்பா இருக்கு. இது நம்மளால வர மூலியமா தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாத்தையுமே பணத்தை காசா பாக்குற மனோபாவத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்றது ஒரு சின்ன வார்த்தை ஐயா சொல்றேன். அப்ப இதை நம்ம ஏன் காசுன்றது எல்லாத்துக்கும் தேவையா? இன்னைக்கு வந்து நான் விதை தேவை அப்படின்னா நான் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்றேன்னா டக்குன்னு ஒரு 100 பேர் வந்து நாங்க எந்தெந்த விதைக்கு கொடுத்துறாங்க. அங்க அந்த எந்த ஒரு பொருளாதாரமும் தேவையில்லாம போயிடுது. அங்க வந்து நம்ம அந்த ஒரு அன்போடு கொடுத்த ஒரு விதை தான் வந்து பெரிய கருப்பொருளா இருக்கு. அந்த விதைன்றது ஒரு மாற்றத்துக்கான ஒரு பொருளா பாக்குறோம். அப்ப அந்த மாற்றத்துக்கான பொருளுக்கு விலை மதிப்பு பண்றதுன்றது ஏன் எனக்கு ஒரு விருப்பம் இல்ல. இது ஒவ்வொருத்துக்கும் ஒரு பார்வை இருக்கும். விற்க கூடாதுன்றது நம்மளோட இது கிடையாது. பட் நான் என்ன நினைக்கிறேன், விற்பனைன்றது ஒரு 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 அன்னையோட முடிஞ்சு போற ஒரு இயல்பா இருக்கு. நம்ம இது தொடரணும்னா அப்படின்னா அந்த விற்பனை இல்லாம இந்தாங்க வச்சிருங்க, கை மாத்திக்கோ, நீங்க மறுபடியும் விதையா கொடுங்க அப்படின்னு சொல்றோம். இதுக்குதான் அந்த வார்த்தை நம்ம முன்னெடுக்கும்.
இப்ப நீங்க விதைகளை இலவசமா கொடுக்கறது போக நீங்க இந்த விதைகளை கொண்டு விவசாயம் பண்றீங்களா சார்? அப்படி செய்யும் பொழுது அதனுடைய விளைச்சல் அப்படிங்கறது எந்த மாதிரி சார் இருக்கு?
கண்டிப்பா நம்ம விவசாயம் பண்ணாம இந்த விதைகளை உற்பத்தி பண்ணவே முடியாது. நம்ம எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லா ரகங்களையும் ஒவ்வொரு ரகத்தையும் ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம போடுற நிலத்துல வளர்க்குறோம், அதை சாப்பிட்டு பாக்குறோம். வெறும் வளர்க்கறது விதை எடுத்து கொடுக்குறது நம்ம வேலை கிடையாது. அப்ப நான் கொடுக்கும்போது சொல்லுவேன், இந்த இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டு பாருங்க, இந்த சிவப்பு வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்கும், இதை வந்து பொரியல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு, அவிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இதை நீங்க வந்து புட்டு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இயல்பு இருக்குல்ல. அப்ப நம்ம இந்த ரகங்கள்ல வந்து நீங்க சாப்பிட, அதாவது மரபு ரகங்களோட இயல்பு என்னன்னா ஒரு தனித்துவமான சுவையும் தனித்துவமான மரபு அந்த மருத்துவ தன்மையும் தான் இதோட இயல்பு. அப்ப இதை நீங்க புரிஞ்சிக்கும் போது நீங்க மக்கள் வந்து மறுபடியும் இதை விட்டு வெளியே போகவே மாட்டாங்க. எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட ஒரு 30-40 ரகமான வெண்டைக்காய் ரகங்கள் இருக்கு. நீங்க சந்தையில வாங்குற வெண்டைக்காய் வச்சுட்டு நம்ம கிட்ட இந்த மரபு ரகங்கள் கூட வெண்டைக்காய் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரு வெண்டைக்காய் சாப்பிடும் போது ஒன்னு ஃபீல் பண்ணுவாங்க, அந்த சுவைன்றது அவங்கள மறுபடியும் இழுக்கும். அப்ப இந்த சுவை அடிப்படையில தான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விதைகளை எடுத்து நம்ம கொடுக்கறது இல்லாம இதை வந்து வெறுமனே விதைக்கு மட்டும் கிடையாது, சந்தைக்கு கொடுக்குறோம். வந்து இயற்கை விவசாயிகளுக்கான சந்தை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இல்ல வட்டாரங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. திருவண்ணாமலை நடக்குது, வேலூர் நடந்துட்டு இருக்கு, கிருஷ்ணகிரி நடக்குது, மத்தூர் நடத்துறாங்க, இப்ப ஒவ்வொரு கோயம்புத்தூர் நடத்துறாங்க, சென்னையில் நடத்துறாங்க, எல்லா பகுதிகளுமே இயற்கை விவசாயிகளுக்கான சந்தைன்றது நடக்குது. அப்ப அந்த சந்தைகளை நாங்க என்ன பண்றோம், வார சந்தைகள் நடத்துறாங்க, புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நடத்துறாங்க. அப்ப அங்க போய் நாங்க விற்பனை பண்றோம். அதை வாங்கிட்டு போறவங்க பாத்தீங்கன்னா அதை சுவைச்சு பார்த்துட்டு மறுபடியும் எங்களுக்கு அதே மாதிரி தான் வேணும், அதோட சுவைன்றது அப்படி இருக்குது. அப்ப அந்த மரபு சுவையை நம்ம மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியா தான் அந்த விதைகளை கையில் எடுத்திருக்கோம். இது வெதுமனே விதையை காப்பாற்றுறது இல்ல, அடுத்த தலைமுறைக்கான ஒரு ஆரோக்கியத்தை கைமாத்துறது, அதை உறுதிப்படுத்துறது. நம்ம இப்போ அடுத்த குழந்தைங்களுக்கு வரும்போது பிறக்கும் போதே ஒரு நோயோட தான் குழந்தைகள் பிறக்குது, ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல சத்து இல்லை. அப்ப ஏன் இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த விதைகள் தரமானதா இல்ல, அதை மாத்தணும். அதப்ப நம்ம பழைய விதைகள் என்னென்ன இருக்கு, அந்த மரபு விதைகளை மீட்டெடுத்து அது அவங்க உணவுல சேர்க்கறது மட்டும்தான் ஒரே தீர்வா நாங்க நினைக்கிறோம். அதுக்காக தான் இந்த ஒரு பெரிய மாற்றத்துக்கான செயலை முன்னெடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய மக்கள் இயக்கமா மாறி இருக்கு. நிறைய மக்கள் ஆரம்ப காலங்களில் செய்யும் போது இருந்த ஒரு இது வரவேற்பு வேற. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு இன்னைக்கு கூட சரி, காலையில பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து தன்னோட குடும்பத்தோட வீட்டுக்கு வராங்க, வந்துட்டு நாங்க இது மாதிரி ஒரு இடம் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு ஈர்க்க விவசாயம் பண்ணணும், மரபு விதைகள் எங்களுக்கு வேணும், நீங்க வந்து ஒரு வழிகாட்டல் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ மக்கள் எங்கேயோ நேற்று ஒரு நாள் முடி சென்னையில இருந்து ஒரு நண்பர் வராரு, கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வராரு, வந்து வந்து எங்களுக்கான விதைகள் வேணும், நாங்க இது மாதிரி இயற்கை வாழ்வுகளுக்கு மாற திரும்புறோம், எங்களோட உணவு ஆரோக்கியமா இருக்கணும், எங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். அப்போ இந்த சிந்தனை வரும்போது அவங்க எதை தேர்றாங்க, மரபுதிகள் ஆரோக்கியம்ன்றது மரபு தான் இருக்கு. அப்ப அந்த மரபை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். இன்னைக்கு அதனாலதான் நிறைய நோய்களை கஷ்டப்படுறோம். மறுபடியும் மக்கள் இப்ப மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாற்றம்ன்றது சரியான பாதையை நோக்கி நகர்ந்து நினைக்கிறேன்.
இப்ப இந்த பாரம்பரிய விதைகள் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய விதைகள் அப்படின்னு எதை வச்சு சார் நீங்க கண்டுபிடிச்சீங்க?
இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இப்ப நான் வந்து ஒரு ஒரு வட்டாரத்துல வாழ்றேன், ஏதோ ஒரு ஊர் எடுத்துங்க, இப்ப திருவண்ணாமலைன்னு எடுத்துக்கலாம், திருவண்ணாமலையில ஒரு ஒரு சாதாரண ஒரு குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு உணவு கிடைக்குது இல்ல, இந்த உணவுன்றது என்னோட உணவா அப்படின்னு நான் கேள்விக்குறி கேட்கறேன். என் தாத்தா பாட்டிங்க இதுதான் செஞ்சாங்களா, அப்ப இது வந்து என்னோட விதையா அப்படின்னு நான் கேள்வி கேட்கும் போது, அப்ப இங்க சாட்டு ஏந்தல் கத்திரின்னு திருவண்ணாமலையில ஒரு சிறப்பு மிக்க கத்திரி இருக்குது. இப்ப இந்த ஏந்தல் கத்திரின்னு பாத்தீங்கன்னா இப்ப வழக்கத்தை விட்டு வெளியே போயிட்டே இருக்கு. அந்த வட்டாரங்கள்ல திருவண்ணாமலை ஏந்தல் கத்திரி சொத்துன்னா நெய் சுவை, அதாவது அதை அப்படி ஒரு வாசனையா அப்படி ஒரு சுவை இருக்கும், அதுல மயங்கிடுவாங்க அந்த சாப்பாடு கத்திரிக்காய் சமைச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியேப்பட்ட ஒரு கத்திரிக்காய் ரகம் இன்னைக்கு அவங்களோட உணவுல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப கேள்வி கேட்க நம்ம வந்து எப்படி இந்த ரகத்தை தெரிஞ்சுக்க முடியும்? அங்க இருக்கக்கூடிய முன்னோர்கள் குறைஞ்சி ஒரு 70-80 வயசு இருக்கிற ஒரு விவசாயி போய் நீங்க அணுகி பேசினீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 1 மணி நேரம் நீங்க பேசி பாத்தீங்கன்னா அவர் 100 வகையான விஷயமான உணவு பத்தி சொல்லுவார். நாங்க இந்த வந்து இந்த அரிசி சாப்பிட்டோம், நான் வந்து உதிரவாள் சம்பா சாப்பிட்டேன், நான் சீரக சம்பா சாப்பிட்டேன், நான் வந்து இந்த ஏந்தல் கத்திரியில இது சாப்பிட்டேன், இந்த மரவள்ளிக்கிழங்களை அவிச்சு சாப்பிட்டோம், இந்த வெத்தல விதைகளை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எங்க இருக்குது? அப்ப கேள்வி கேட்கும் போது எப்படி நீங்க விவசாயம் பண்ணீங்க, அது எப்படி இருக்கும், எந்த அந்த கலர் எப்படி இருக்கும், அது இவ்வளவு நீளமா வருமா, அதுல பத்தியா இருக்குமா, அதுல வந்து ஊதா நேரத்துல இருக்குமா, அந்த கத்திரிக்காய் பத்தி சொல்லுங்க, அந்த வெண்டைக்காய் பத்தி சொல்லுங்க, அப்ப அந்த கிழங்கை பத்தி சொல்லுங்க, கேட்போம் ஆவண போறதுக்கு போச்சு. அப்ப அந்த குறிப்பு தகவல்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், விசாரிப்போம். அங்க போகும்போதெல்லாம் கேட்போம், அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட, யாரோ ஒருத்தர் வீட்டுல வச்சிருக்க மாட்டாரு, அங்க எங்க கண்ணுல தென்படாத அப்படின்னு விசாரிச்சுட்டே இருப்போம். அப்படி போகும்போது எப்போ ஏதோ யாரோ சொல்லுவோம், நம்பர்கிட்ட விவசாய நம்பர்கிட்ட எங்க பாரு உங்க ஏரியால இப்படி ஏதாவது ஒரு கத்திரிக்காய் பார்த்தா சொல்லுங்க, அப்படி பார்க்கும் போது யாரோ ஒரு தகவல் வரும். அப்ப நம்ம ஓடி போய் பார்த்தோம்னா அவங்க கிட்ட அந்த ரகம் இருக்கும். அப்ப அவங்க விசாரிக்கும் போது அதே குணங்களை சொல்லுவாங்க, அதே மாதிரி சொல்லுவாங்க, இத்தனை நாங்க ஒரு 40 வருஷமா வச்சிருக்கோம், 50 வருஷம் எங்க தாத்தா கொடுத்தாரு, எங்க பாட்டி கொடுத்தாங்க, பெரியமா கொடுத்தாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க. அப்ப அப்ப நம்ம ஊர்ஜிப்படுத்திக்கும், அப்ப இந்த குணங்களோட இது இருக்கு, அதே சுவையோட இருக்கும், அவங்க என்னென்னலாம் நம்ம கிட்ட அந்த ஒரு இதோட சொல்றாங்களோ அதெல்லாம் அதுல பார்க்க முடியும். அப்ப இது வந்து மக்கள்கிட்ட போய் இப்போ சந்தையில இருக்கான்னு தேடணும்னா சந்தையில எங்கேயுமே இருக்காது. அப்ப இதுதான் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ரகமா இருக்கு. இது இந்த குடும்பமும் ஏதோ ஒரு குடும்பம் தான் வச்சிருக்கோம், ரெண்டு குடும்பம் தான் வச்சிருக்கோம், அவங்க அந்த அவங்க எதுக்கு வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு சுவையா இருக்குது, இதுதான் எங்க மண்ணில் நல்லா வளருது, வேற இதுதான் எந்த இடுபொருளும் இல்லாமல் வளருது. இந்த ஒரு காரணத்தை தான் மறுபடியும் தமிழ்நாடு முழுவதும் நம்ம போய் இந்த ஒரு 500,000 வகையான விதைகளை சேகரிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்றது என்னன்னா இதுதாங்க எங்க மண்ணுக்கு நல்லா வருது, இதுதாங்க எங்களுக்கு சுவையா இருக்குது, எங்க தண்ணியில சமைச்சா இதுதாங்க நல்லாக்குதுன்னு வாங்க, இது மார்க்கெட்ல வரதெல்லாம் எங்களுக்கு சமைச்சா பிடிக்கலைங்க, அந்த சுவையே கிடைக்கலைங்க அப்படின்னு வாங்க. அப்ப அந்த சுவைன்றது நம்மள தான் அடையாளமா இருக்கும். அந்த சுவையை வச்சுதான் நம்ம அந்த விதைகள்லாம் எங்க இருக்குது, எப்படி காணாம போச்சு, எத்தனை வருஷமா காணா. ஒரு சில சொல்லுவாங்க, இப்ப நம்ம ஒரு ரகத்தை நிறைய ரகம் இருந்திருக்கிறோம், கடலூர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் ஒரு கத்திரி அது பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப ஒரு இப்ப ஒரு 10-20 வருஷமா அந்த கத்திரிக்காய் இங்க புழக்கத்துல இல்ல, அவங்க ஒரு கத்திரிக்காய் 1/2 கிலோ வரைக்கும் காய்க்கும், 1/2 கிலோல இருந்து 1/2 கிலோ வரும், அது ஒரு சுவையே இன்னைக்கு எங்கேயும் கிடையாது, உப்பு தண்ணியில வளரக்கூடிய கத்திரிக்காய். இப்ப நீங்க அந்த மக்கள் புலம்புறாங்க, எங்களுக்கு வந்து இந்த ரகத்தை விட்டுட்டோம், நாங்க இப்ப தெரியாம விட்டுட்டோம், அது ரகம் கிடைச்சா சொல்லுங்க, அது வந்து ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, சும்மா நாத்து நட்டுவிட்டா போதும், அந்த மண்ணில் இருக்கிற ஈரத்துக்கே பிடிச்சிட்டு அப்படி காய்க்கும் அப்படி. அப்ப இப்படியான ரகங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம அவங்க கொடுக்குற தரவுகளை வச்சுதான் நம்ம அழிவின் விளிம்புல இருக்கா இல்ல இல்லாமே போயிடுச்சா, நம்ம தேடணுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இது பயணத்து மூலியமா தான், ஒரு என்னோட அந்த நம்மளோட சிந்தனைகள் மூலியமா ஒரு பயணம் மேற்கொள்றா, நம்ம பயணத்துல தான் அந்த தகவல் எனக்கு நிறைய கிடைக்குது, அது மூலியமா தான் இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்.
இப்ப உங்கள்ட்ட விதை வாங்கியவங்க என்ன மாதிரியான கருத்துக்களை உங்களுக்கு சொல்றாங்க சார், அவங்களுடைய அந்த ஃபீட்பேக் அப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அவங்க மறுபடியும் அதாவது இதை நோக்கி நாங்க வெளியே போக முடியாது, ஒரு டைம் இதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான வேலைகள் எல்லாம் குறைஞ்சிப்படும். ஒரு விவசாயி வராரு, ரசாயன விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு, வீரிய ரகங்களை பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ரகத்தை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்க அறிவுரை சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து மரபு ரகங்களை பண்ணுங்க, உங்களுக்கு வந்து விளைச்சல் நல்லா இருக்கும், உங்க மண்ணுக்கு நல்லா வரும், அப்ப நீங்க பண்ணும்போது இந்த ரகங்களுக்கு ரசாயனமே தேவையில்லை, வேலைகள் ரொம்ப குறைவு, இந்த விஷயம் காய்ப்பு திறன் அதிகமா இருக்கும், வீரிய ரகங்கள் சீக்கிரமா 3-4 மாசம் முடிஞ்சிடும், இது வந்து 1 வருஷம் வரைக்கும் காய்க்கும், அப்போ உங்களுக்கு ஒரு வேலைக்கு மிச்சமாகுது, 1 வருஷம் வரைக்கும் குறுகிய காலத்தில் உயர் விளைச்சல், 3 மாசத்துல ஒரு ரகம் காய்ச்சி இறந்து போற ஒரு ரகத்தை உயிர் விளைச்சல் சொல்றாங்க, 1 வருஷமா 2 வருஷமா காய்க்கூடிய ரகங்களை இவங்க உயிர் விளைச்சல் இல்ல நாட்டு ரகம் சொல்லி ஒதுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப இது அதாவது நிறுவனங்கள், விதை நிறுவனங்கள் நம்மளோட மரபு ரகங்களை கீழே கொண்டு போறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தானே தவிர அது உண்மை நிலை கிடையாது. மரபு ரகங்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உச்சபட்ச விளைச்சலை கொடுத்துட்டே இருக்கும், சூழ்நிலை தான் முக்கியம். நான் சொல்றேன் முதல் சொன்ன மாதிரி என்ன, மரபுறாங்கன்றது உள்ளூர் விதை சார்ந்தது. இப்ப நான் என்கிட்ட ஏந்தல் கத்திரி திருவண்ணாமலையில் இருக்குன்னா நான் அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, பாண்டிச்சேரியில கடற்கரை ஓரமா போடக்கூடாது, இங்க கடற்கரை நம்ம ஓரமா போறதுக்கு நிறைய கத்திரிக்காய் இருக்கு. அப்ப அந்த ரகத்தை தான் நாங்க பயன்படுத்தணும். அப்ப ஒவ்வொரு பகுதி சார்ந்த ரகங்களை நம்ம அதே நிலத்துல பயன்படுத்தும் போது அந்த விளைச்சல் எப்பயுமே குறையாது. நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10,000 பேருக்கு மேல நம்மகிட்ட விதைகள் வாங்கி பயனடைச்சிருக்காங்க. மறுபடியும் இன்னும் நம்மளுக்கு அவங்களால இப்ப ஒரு 10 ரகம் வாங்கிட்டு போறாங்க, இன்னும் என்னென்ன ரகங்களா இருக்கு கொடுங்க, நாங்க வளர்த்து பாக்கணும், அதெல்லாம் சாப்பிட்டு பாக்கணும். சுவைக்காக தான் நான் ரெண்டு விஷயம், அறுவடை அதாவது மகசூல்ன்றது நம்ம மனசெல்லாம் திருப்தி அடைஞ்சிக்கிறது, ஒரு ஏதோ ஒரு பார்வையில சொல்லி திருப்தி அடைஞ்சிக்கிறது. ஆனா அந்த சுவை ஒரு டைம் நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது நீங்க வெளியே நகரவே முடியாது. இப்ப எலவம்பாடி முள்கத்திரின்னு ஒண்ணு இருக்கு, புவிசார் குறியீடு கொடுத்தாங்க வேலூர்ல இருக்கக்கூடிய அந்த வேலூர் முள்கத்திரிக்கு, ஏன் புவிசார் குறியீடு கொடுக்கணும் அந்த அளவுக்கு அது என்ன முக்கியம்னா அது ஒரு சுவை தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் பிரியாணிக்கு ஒரு எண்ணெய் கத்திரிக்காவுக்கு அந்த கத்திரிக்காய் தான் பயன்படுத்துறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 மாவட்டங்கள்ல அதை பயன்படுத்துறாங்க. அந்த 3 மாவட்டத்துல ஏன் இவ்வளவு சிறப்பா இருக்கு, இத்தனை சுவை வருதுன்னா அதோட மரபு சுவை அதுல அப்படி இருக்கு. நம்ம இயல்பா எதுவுமே அந்த மண்ணுக்கு தண்ணிக்கு ஏத்த மாதிரி அதோட இயல்பு சுவை அதுதான். அதை இருக்கிறதுனால மக்களால் விடவே முடியல, எவ்வளவு வீரங்கள் வந்திருக்கு, என்னென்னமோ வந்திருக்கு, ஏன் அந்த ரகத்தை விட முடியல, அவ்வளவு சுவை சாப்பிடும் போது அந்த ஒரு நம்மளுக்கு எங்க சொல்றேன் இந்த சுவைக்காக தான் மனுஷனே வாழ்றான். இன்னைக்கு உணவு தான் அவனோட இயக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த சுவை இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் வந்து இப்ப பாத்து கடந்த 30-40 ஆண்டுகளாம வீதியில வரிகால அவன் மரபு சுவைனா என்னன்னு தெரியாம போயிட்டான். திடீர்னு நம்ம இந்த மாதிரி ரகங்கள்லாம் அவங்ககிட்ட கொடுக்கும்போது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களால அதை மீளவே முடியாது. இன்னும் ஒரு ஆழ்கடல் மாதிரி அதை தூக்கி பயணிப்பாங்க. அவங்களும் இந்த விதை சார்ந்த தேடுதல போய் நிறைய ரகங்களை மீட்டு எடுப்பாங்க, அடுத்த தலைமுறைக்கே கைமாத்துவாங்க.
இந்த விதைகளை என்னென்ன விலைகள்ல நீங்க கொடுக்குறீங்க சார்?
அதாவது நான் வந்து விற்பனை பண்றது இல்ல. என்னோட நிலைப்பாடுன்றது என்னன்னா, விதை வந்து விற்பனைக்கான பொருள் இல்ல, அது வந்து ஒரு இறையாண்மையா பாக்குறேன். எப்படி தண்ணி காத்து வந்து ஒரு பொது உடைமையோ அந்த மாதிரி வந்து விதையும் ஒரு பொது உடைமையான பொருள், அது அடுத்த தலைமுறை கைமாற்ற வேண்டிய ஒரு பொருளா நான் நினைக்கிறேன். ஆனா என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு விவசாயியா நம்மகிட்ட நிறைய விவசாயிகள் இருக்காங்க. கூட வந்து விதையை உற்பத்தி பண்றவங்களே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 10-20 விவசாயிகள் நம்ம விதையை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க என்னன்னா, ஒரு பொருளாதார சூழ்நிலைக்காக விதைக்கு வந்து விலையை வைக்க முடியாது. அதாவது நீங்க அந்த என்கிட்ட ஒரு விதையை கொடுத்து மதிப்பு சொல்லுங்கன்னா நான் மதிப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு வந்து நீங்க எப்படி சொல்ல, பொருளாதார மதிப்புன்றது நம்மளோட பார்வையில இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தோட ஒப்பிடலாமே தவிர விதைக்குன்னு மதிப்பு கிடையாது. அது வந்து விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷம். ஆனா விவசாயிகள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு விதையை வந்து செடியிலிருந்து எடுத்து அதை தட்டி காய வச்சு எடுத்து ஒரு பேக்கெட்ல போட்டு ஒரு பேர் எழுதி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு பாருங்க. அந்த வேலைக்கு ஒரு மதிப்பு, அந்த மதிப்பை தான் விவசாயிகள் கூட வரைக்கும் வச்சு ஒரு 20 ரூபாய் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க கூட இருக்க விவசாயிகள் அந்த மதிப்பு 20 ரூபான்றது நான் விதைக்கா சொல்லவே மாட்டேன். அந்த விதைக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாரு, 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த விதைக்கு மதிப்பு கிடையாது. ஆனா அது வந்து அவங்க ஒரு சின்ன வேலை செய்யறாங்கல்ல, தன்னோட நேரத்தை மெனக்கிட்டு விதையை வந்து செடியை ஒரு 3 மாசம் வளர்த்து அதுல காய்களை தேர்ந்தெடுத்து அதை காய வச்சு எடுக்க, இதுக்கு மதிப்பு போட்டுதான் அந்த 20 ரூபாயோ ஒரு 30 ரூபாயோ வாங்குறாங்க. இதுதான் இன்னைக்கு சூழ்நிலைக்கு எங்க கூட பயணிக்கிற மொத்த விவசாயிகளும் கொடுக்கக்கூடிய விலையா இருக்கு. ஆனா நான் விதைக்கு மதிப்பா நான் எந்த ஒரு பொருளாதாரத்தையும் சொல்ல மாட்டேன். விலைக்கான மதிப்புன்றது என்னன்றது அது வந்து வைக்கக்கூடிய பொருளே கிடையாது, அது வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு சொத்து.
இன்றைய கால இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த விதைகள் குறித்து வேளாண்மை குறித்து என்ன மாதிரியான ஒரு அறிவுரைகளை மாணவர்களுக்கு வழங்குறீங்க சார்?
மாணவர்கள்ன்ற தாண்டி நம்ம பொதுவாகவே எல்லாருக்குமான சிந்தனைன்றதுல நம்ம ஒரு உயிரினமா இருக்கிறோம். நம்ம அடுத்தடுத்து தலைமுறைகள் கடந்து வந்துட்டே இருக்கு. நம்ம இயல்பா ஒரு நல்ல ஆரோக்கிய நிலையில வாழணும் அப்படின்னா நமக்கு உணவு, நல்ல ஒரு நஞ்சற்ற உணவுன்னு சொல்லலாம், விஷமற்ற உணவு வேணும். அப்ப அந்த விஷமற்ற உணவுன்றது ஒரு இயற்கை சார்ந்த சூழல் தற்சார்பு வேளாண்மை நம்ம சொல்லலாம். நம்ம உள்ளூர் விவசாய முறைகளை பின்பற்றி பாரம்பரியமா நம்ம தாத்தா பாட்டிங்க என்ன பண்ணாங்களோ அதை கையில் எடுத்து அந்த விதைகளை கையில் எடுத்து நம்ம கொண்டு போனா மட்டும்தான் நமக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடைக்கும். நமக்கு மட்டும் இது கிடைக்குது அப்படின்னா கிடையாது. இப்ப நீங்க ரசாயன விவசாயம் மட்டும் என்ன ஆகுது, அந்த நிலத்து வரக்கூடிய பறவைகளோ பூச்சிகளோ அதை சுத்தி இருக்கிற தாவர உயிரினங்களோ எல்லாமே பாதிக்கப்படுது. நீங்க கரைக்கோழி பயன்படுத்தும் போது, பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது என்ன ஆகுது, அந்த நஞ்சு வந்து இந்த பூமியை விஷமா மாத்திக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த விஷமற்ற ஒரு நஞ்சற்ற பூமி உருவாகணும்னா மரபு விதைகளை தான் கையில் எடுக்கணும், மரபு விவசாயத்தை தான் கையில் எடுக்கணும். இதுதான் நிரந்தர தீர்வு. நீங்க எந்த துறையில வேணா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு கணினி துறையில இருக்கலாம், ஒரு பொறியியல் துறையில இருக்கலாம், ஒரு மிஷினரி எந்த துறையில வேணா நீங்க வேலை செய்யலாம், ஆனா நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அப்ப அந்த உணவுன்றது உங்களுக்கு நஞ்சா வந்துச்சுன்னா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் விளையுது, கம்பு எப்படி விளையுது, இந்த கத்திரிக்காய் எப்படி விளையுது அப்படின்னு ஒரு 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 கட்டளை கொடுக்கணும். அவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த உணவு மதிப்பு நீங்க உற்பத்தி ஆகிற உணவுல வீணாகிற உணவு தான் அதிகம். அப்ப அந்த வீணாவாம உணவு இருக்கணும் அப்படின்னா அந்த உணவு உற்பத்தியோட கஷ்டம் என்ன அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். அப்ப மாதத்துல ஒரு நாளோ இல்ல வாரத்துல ஒரு நாளோ அந்த குழந்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம், விவசாய நிலங்களுக்கு கூப்பிட்டு போனோம், அருகில் இருக்க விவசாய நிலங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்க அவங்க எப்படி வேலை செய்யறாங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும். நம்ம ஒரு நெல் அறுவடை பண்ணும்போதோ இல்ல காய்கறி பறிச்சு கொடுக்கறதுலயோ அதை களை எடுக்கிறதுலயோ ஏதோ ஒரு உதவி செய்யும் போது அவங்களுக்கு அந்த உணவு சார்ந்த பக்குவம் கிடைக்கும். நம்ம உணவு எப்படி மதிப்பளிக்கணும், வீணாக்க கூடாது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அவங்க ஒரு வளமான சமூகமா இருப்பாங்க. அவங்க வந்து ஆரோக்கியமா அப்போ அவங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் இவ்வளவு 8 நாள் ஆகுது, நம்ம 50 நாள் 60 நாள் ஆனாதான் கத்திரிக்காய் ஒரு செடி பூவே எடுக்குது, அதுக்கப்புறம் தான் காய் வருது, அப்ப இவ்வளவு உழைப்பு போடுறாங்க, இத்தனை தண்ணி செலவாகுது, நம்ம தண்ணியை வந்து எவ்வளவு அலட்சியப்படுத்துறது, இப்ப எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த விவசாயம். இது சார்ந்த புரிதலே இல்லாத மக்கள்லாம் நம்ம இருக்கிறோம். அப்ப முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இந்த விவசாயம் சார்ந்த சிந்தனைக்குள்ளேயாவது வாங்க, விவசாயம் பண்ண முடியலனா கூட அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வந்து நம்ம இந்த விதைகளை கையில எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு வளமான ஒரு விஷயமா இருக்கும், அது ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும். எல்லாருமே விதைய கையில எடுத்துங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்.
இந்த உழுது உண் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தையே ஒரு ரொம்ப சிறப்பான, ரொம்ப ஒரு உயர்வான ஒரு தரத்துல இருக்கக்கூடிய வார்த்தையா இருக்குது. மிக அருமையான உங்க உரையாடல சொன்னீங்க. உங்களோட இந்த விவசாயம் குறித்த, இந்த விதைகள் குறித்த ஒரு தொடர்பு வச்சுக்கணும் அல்லது ஆலோசனைகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய தொடர்பு என கொடுத்தீங்க அப்படின்னா விவசாய மக்கள் ரொம்ப பயனடைவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார்.
என்னோட நம்பர் வந்து 9445188965. இதுதான் என்னோட நம்பர். நீங்க எப்பனாலும் என்ன கூப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அழைப்பா கொடுக்கறது தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மாதிரி கொடுக்கும்போது என்னன்னா நம்ம நேரங்கள் கிடைக்கும் போது, ஏன்னா நான் நிறைய நேரங்கள் பயணத்துல இருப்பேன், விதை சார்ந்த பயணத்திலோ இல்ல விவசாயிகளோட நிகழ்வோட பயணத்திலோ இல்ல என்னோட சொந்த பணிகள்ல கூட இருப்பேன். இப்ப நிறைய நேரங்களில் நிறைய நண்பர்கள் அழைப்பாங்க, அழைப்பு ஏற்கல அப்படின்னு தொந்தரவா இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த ஓய்வு கிடைக்கும் போது நம்ம அந்த வாட்ஸ்அப் பண்றது பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தொடர்பு கொள்ளும் போது அவங்க விதை சார்ந்து எந்த தேவைனாலும் சரியில்ல, மரபு விவசாயம் சார்ந்த தகவல்கள், இயற்கை வாழ்வியல் சார்ந்த தகவல் எதுனாலும் நம்மளுக்கு அவங்களுக்கு இலவசமாவே கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்.
விதைகள், விதைகளுடைய சேகரிப்பு, அதனுடைய பயன்பாடு, விவசாயம் குறித்த செயல்முறைகள் குறித்து மிக சிறப்பாக மிக அழகான விளக்கங்களை கொடுத்தீங்க. புதுகை பண்பலி நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
இப்படி ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச அந்த புதுகை வானொலிக்கு நம்மளோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தமிழ் விதை சேர்ப்பாளர் கூட்டாண்டு சார்பா எல்லாரும் ஒரு நஞ்சற்ற உலகத்தை படைப்போம், ஒரு வளமான ஒரு சமூகத்தை உருவாக்கணும், மரபுதைகளை கையில் எடுப்போம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை புத்துயிர் பெறும் நாட்டுரக காய்கறி விதைகள் பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்கிய புதுச்சேரி தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு திரு ரா சுந்தர் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.